தத்தை சிநேகிக்கும் பரிசுத்த ராம் தேவனே.
பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்த ராம் தேவனே.
இதய சுத்தம் என்னில் காண
வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவற்றினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களாக வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு காத்திருக்கும் உங்களை வரவேற்கிறோம். நாம் இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கற்று வருகிறோம். தொடர்ந்து இன்றும் நாம் 39 அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இசைக்கியல் 39 அதிகாரம் 6-7 வசனங்கள். நான் மாகோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். தேவன் ரஷ்யாவை அழிக்கப் போகிறாரா? அவர் மாகோகிடத்திலும் தீவுகளிலே நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன் என்று சொல்லுகிறதை இங்கே வசனத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது. தேவன் இன்று எங்கே இருக்கிறார்? தன்னுடைய மக்களை காக்கும்படிக்கு அவர் ஏன் இன்று செயல்படவில்லை? அந்த தேசத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் கொடுமையை அனுபவிக்கும் பொழுது தேவன் ஏன் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார்? அநேக அநியாயங்களை செய்த பிறகும் தேவன் அத்தேசத்தின் மீது பொறுமையாக இருக்க காரணம் என்ன? ஒருவேளை சிலர் நினைக்கலாம், தேவன் ஒரு வயதான தாத்தாவாக ஒரு ஓரமாக நின்று கொண்டு இந்த அநியாயங்களை எல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிறார் என்று நினைக்கலாம். தேவன் ஏன் இந்த அநியாயங்களுக்கு எதிராக கோபம் கொண்டு எழும்பவில்லை? அவர் தமக்கு சித்தமான வேளையிலே இதற்காக எழுந்திருந்து கிரியை செய்வார். அவரே தமது மகிமையை வெளிப்படுத்துவார். அதே வேளையில் பழிவாங்கும் வண்ணமாக சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் எரிச்சல் பட்டுக் கொண்டு செயல்படுகிறவராக தேவன் இருக்கிறதில்லை. அவர் நியாயம் தீர்ப்பார். அவ்வாறு அவர் செய்யும் பொழுது அவருக்கு பூமியிலே கனமும் மகிமையும் உண்டாகும். மனிதர்கள் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ரோமர் 2:3 வசனம் என்ன சொல்கிறது? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். மனிதன் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. அவன் தன்னுடைய பாவத்தினாலே தப்புவித்துவிட முடியும் என்று நினைக்கிறான். ஆனால் அது நடக்காது. எபிரேயர் 2:4 வசனத்தை பாருங்கள். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆம் அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்வது கடினம் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? நாம் இந்த பெரிதான ரட்சிப்பை வெறுத்து ஒதுக்கிவிட்டால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியாது பிரியமானவர்களே. இந்த கேள்விக்கு வேறு பதிலே இல்லை. அருமையானவர்களே, நரகம் என்பது உறுதியான ஒரு உண்மை. நீங்கள் இதைப்பற்றி எந்த ஒரு விளக்கத்தை சொன்னாலும் பரிசுத்த தேவன் தனக்கு எதிராக கலகத்திலே ஈடுபட்ட ஜனங்களை இந்த நரகத்திலேயே தள்ளப்போகிறார். பாவம் செய்தவர்களை, தேவனையும் தேவனுடைய நாமத்தையும் தூஷிக்கிறவர்களை மற்றும் சுதந்திரம் என்ற போர்வையிலே மிருகங்களைப் போல வாழ்கிறவர்களை தேவன் அங்கே போடுவார். அருமையானவர்களே, தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படப் போகிறது. தேவனுடைய நாமம் எவ்வாறு பரிசுத்தப்படப் போகிறது? அன்பினாலேயா? தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்ததின் மூலமாக தம்முடைய அன்பை ஏற்கனவே வெளிப்படுத்திவிட்டார். அவருடைய நாமத்தை எடுத்து பயன்படுத்துகிறவர்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை குறைத்துவிட முடியாது என்பதை அறிய வேண்டும். நாம் அவரோடு நெருங்கி போய்விட முடியாது. நாம் நம் இஷ்டம் போல வாழ்ந்துவிட்டு பின்னர் அவரிடம் ஐக்கியம் வைத்திருக்க முடியாது. நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். நான் பாவம் செய்துவிட்டு அதனாலே பயன் பெற்றுவிட முடியாது. அவ்வாறு பெற்றுவிடக் கூடும் என்றால் தேவன் நம்மை விட எந்த விதத்திலையும் சிறந்தவர் அல்ல. மனிதன் தேவனுடைய படைப்பு. தேவனுடைய சித்தமே வெற்றி பெறும். நாம் அவருக்கு முன்பாக மண்டியிடுவதே சிறந்ததாகும். தேவனுடைய சித்தத்திலேயே நம்முடைய சுதந்திரம் அடங்கியிருக்கிறது. தேவன் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். நாமும் அப்போஸ்தலனாகிய பவுலுடன் சேர்ந்து நான் அவருடைய இரக்கத்தை பெற்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் அவரை மறுதளித்தால் அவர் உங்களை தன் காலின் கீழே போட்டு மிதித்துவிட முடியும். அவர் உங்களை இவ்வளவாய் நேசித்தபடினால்தான் தன்னுடைய குமாரனையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் மறுதளித்தால் அல்லது புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணித்து தள்ளுவார் என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஏன் தெரியுமா? இது அவருடைய உலகம். இது அவர் படைத்த பூமி. இதை அவர் தம்முடைய பரிபூரண திட்டத்தின்படி இயக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் தான் அவரோடு செல்வதற்கு அடியெடுத்து வைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். எத்தனையோ சத்தியங்களை அடிக்கடி கேட்கிறோம், ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்கு எவ்வளவு தூரம் நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். இப்பொழுது நாம் இசைக்கியேல் 40 அதிகாரத்திலிருந்தும் சில சத்தியங்களை தியானிக்க போகிறோம். இசைக்கியேல் 40 அதிகாரம் முதல் 48 அதிகாரம் வரை உள்ள பகுதி இந்த புத்தகத்தின் இறுதி பிரிவாக காணப்படுகிறது. இதிலே நாம் 1000 வருட அரசாட்சியிலே காணப்பட போகிற தேவாலயத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த தேவாலயத்திலே உள்ள ஆராதனை மற்றும் தேசத்தை குறித்த தரிசனத்தையும் பார்க்கிறோம். நாம் இசைக்கியேல் 40 முதல் 42 வரை உள்ள அதிகாரங்களிலே 1000 வருட ஆட்சியின் தேவாலயத்தை குறித்து குறிப்பாக பார்க்கிறோம். இந்த தேவாலயத்தை பார்க்க நமக்கு ஒருவேளை ஆசையாக இருக்கலாம். அங்கே சென்று ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க விரும்பலாம். ஆனால் நாம் இந்த பூமியிலே இருக்கப் போகிறதில்லை. இந்த 1000 வருட அரசாட்சியின் தேவாலயம் பூமியிலேதான் இருக்கப் போகிறது. ஆனால் நாமோ வெளிப்படுத்தின சேஷம் 21 அதிகாரத்திலே குறிப்பிடும் இடத்திலே தங்கியிருப்போம். அதுவே புதிய எருசலேம். அதுவே நித்தியத்திற்கு செல்லும் ஒவ்வொரு விசுவாசியினுடைய விலாசம். நீங்கள் யாருக்காவது நித்தியத்திலே விலாசத்தை கொடுக்க விரும்பினால், அங்கே தெரு பெயர் நமக்கு தெரியவில்லை, இந்த நகரத்தின் பெயரைத்தான் கொடுக்க வேண்டும். அதுவே புதிய எருசலேம். யோவான் இந்த நகரத்தை குறித்து தன்னுடைய வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு காரியத்தை இவ்வாறு சொல்ல பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 22 வசனத்திலே, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். எனவே ஆலயம் இல்லாத இடமாக புதிய எருசலேம் காணப்பட போகிறது. ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே எருசலேமிற்கு தேவாலயம் தேவையானதாயிருக்கிறது. புதிய எருசலேமிலே தேவாதி தேவனே ஆட்டுக்குட்டியானவரே இருப்பார். அவரோடு இணைந்திருப்பதே, அங்கே வாசம் பண்ணுவதே பாக்கியமான ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, நாம் அவரோடே அங்கே இருப்பது எவ்வளவு இன்பமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாது. அவ்வளவு உன்னதமான ஒரு இடம் அது. எதிராளியானவன் தோற்கடிக்கப்பட்டவுடன் இஸ்ரவேல் தேசம் 1000 வருட அரசாட்சிக்குள் நுழையும். இது பூமியிலேயே நடைபெறுவதால் இதற்கு தேவாலயம் உண்டாயிருக்க வேண்டியது அவசியம். ஆனால் புரஜாதியாரிலிருந்தும் இஸ்ரவேல் ஜனத்திலிருந்தும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட புதிய எருசலேமிலே அப்பொழுது இருப்பார்கள். சரி, இப்பொழுது இசைக்கியேல் 40 அதிகாரத்துக்குள்ளே வருவோம். வாசிக்கிறேன், இசைக்கியேல் 40 அதிகாரம் 1 வசனம். நாங்கள் சிறைப்பட்டு போன 25 வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியாகிய அன்றே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷமாயிற்று. ஏற்கனவே எருசலேம் அழிக்கப்பட்டு தேவாலயமும் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது தேவன் இசைக்கியேலுக்கு 1000 வருட அரசாட்சியிலே காணப்பட போகிற தேவாலயத்தை காண்பிக்கப் போகிறார். தொடர்ந்து பாருங்கள், 40 அதிகாரம் 2-3 வசனங்கள். தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டப்பட்டிருக்கிறது போல் காணப்பட்டது. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். நாம் வேதத்திலே எப்பொழுதெல்லாம் அளவுகோலோடு ஒரு புருஷனை பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அது தேவதூதனை குறிக்கிறது என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அதேபோல இந்த பகுதியிலே நாம் ஒரு தேவதூதனை குறித்து வாசித்து பார்க்கிறோம். இங்கே தேவன் மீண்டுமாக பூமியில் உள்ள தனது ஜனங்களோடு செயல்பட ஆரம்பித்து விட்டார் என்பதை அறிகிறோம். நாம் இதே காரியத்தை சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலேயும் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் பார்க்கலாம். இப்பொழுது இசைக்கியேல் 40 அதிகாரம் 4 வசனத்தை கவனியுங்கள். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதையெல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். இசைக்கியேல் எருசலேமிற்கு தேவனுடைய ஆவியினாலே கொண்டு வரப்பட்டு அங்கே 1000 வருட அரசாட்சியிலே காணப்பட போகிற தேவாலயத்தை குறித்த தரிசனத்தை கொடுத்தார் என்று விசுவாசிக்கலாம். இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் தெளிவானதாயிருக்கிறது, அது அப்படியே நடைபெறவும் போகிறது. இசைக்கியேல் 40:5 வருவோம் என்றால், இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது. ஒவ்வொரு முழமும் நமது கை முழத்திலும் 4 விரற்கடை அதிகமானது. அவர் அந்த மதிலை அளந்தார். அகலம் 1 கோலாகவும் உயரம் 1 கோலாகவும் இருந்தது. இந்த வசனம் துவங்கி இந்த அதிகாரம் முடிகிற வரை இந்த தேவாலயத்தை குறித்த விளக்கமான தகவலை பார்க்கிறோம். இதிலே நீங்களோ நானோ பிரவேசிக்கப் போகிறதில்லை. இதன் விளக்கத்தை வைத்து பார்க்கும் பொழுது இது மிகவும் அழகானதாகவே இருக்கப் போகிறது என்பது தெளிவாகிறது. இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 13-15 பின்பு வாசலில் இருந்த அறையின் மெத்தையை நின்று மற்ற அறையின் மெத்தை மட்டும் 25 முழமாக அளந்தார். கதவுக்கு கதவு நேராயிருந்தது. தூண் ஆதாரங்களை 60 முழமாக அளந்தார். இந்த தூண் ஆதாரங்களின் அறையை சுற்றிலும் முன்வாசலின் முற்றம் இருந்தது. பிரவேச வாசலின் முகப்பு துவங்கி உட்புற வாசல் மண்டப முகம் மட்டும் 50 முழமாயிருந்தது. தொடர்ந்து இந்த அதிகாரத்தின் இறுதி வரை இதன் விளக்கத்தையே நாம் பார்க்கிறோம். இசைக்கியேல் 40:39-42 உள்ள வசனங்களை சற்றே கவனியுங்கள், வாசிக்கிறேன். வாசலின் மண்டபத்திலே இந்த புறத்தில் 2 பீடங்களும் அந்த புறத்தில் 2 பீடங்களும் இருந்தது. அவைகளின் மேல் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்துவார்கள். வடக்கு வாசலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு ஏறி போகிற வெளிப்புறத்திலே 2 பீடங்களும் வாசலின் மண்டபத்திலுள்ள மறுபுறத்திலே 2 பீடங்களும் இருந்தது. வாசலின் அருகே இந்த புறத்தில் 4 பீடங்களும் அந்த புறத்தில் 4 பீடங்களும் ஆக 8 பீடங்கள் இருந்தது. அவைகளின் மேல் பலிகளை செலுத்துவார்கள். தகன பலிக்குரிய 4 பீடங்கள் வெட்டின கல்லாயிருந்தது. அவைகள் 1.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் 1 முழ உயரமுமாயிருந்தது. அவைகளின் மேல் தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்துகிற ஆயுதங்களை வைப்பார்கள். இந்த பகுதியிலே மீண்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் தேவாலயத்திலே கொண்டு வரப்படுவதை குறித்து பார்க்கிறோம். அங்கே தகன பலியும் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் செலுத்தப்படுகிறதை குறித்து இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 41 நாம் பார்க்கிறது போல 1000 வருட அரசாட்சியில் உள்ள தேவாலயத்திலே பலிகள் உண்டு. நாம் இதை குறித்து 45 சற்று விளக்கமாக பார்க்கப் போகிறோம். 40:44 பாருங்கள். உட்பிரகாரத்திலே உள்வாசலுக்கும் புறம்பாக சங்கீதக்காரரின் அறை வீடுகள் இருந்தது. அவைகளின் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவைகள் தென் திசைக்கு எதிராகவும் கிழக்கு வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வரிசை வட திசைக்கு எதிராகவும் இருந்தது. எதிர்காலத்திலே ஸ்தாபிக்கப்பட போகிற தேவாலயத்திலே இசைக்குழுவும் பாடகர்களும் உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவனாய கர்த்தரை தொழுது கொள்வதை, ஆவியோடும் உண்மையோடும் பாடி மகிமைப்படுத்துவதை அவர் விரும்புகிறார், அவர் ஏற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து இசைக்கியேல் 40:47 பாருங்கள். அவர் பிரகாரத்தை 100 முழ நீளமாகவும் 100 முழ அகலமாகவும் அளந்தார். அது சதுரமாயிருந்தது. பலிபீடமோ ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது. பலியிடுவதற்காக பலிபீடம் காணப்படும் என்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். எருசலேம் பட்டணத்திலே இன்று இருக்கிற ஒரு தங்கும் விடுதியிலே ஏரோது ராஜாவின் காலத்திலே காணப்பட்ட, அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே காணப்பட்ட எருசலேம் நகரத்தை பற்றிய ஒரு மாதிரி வடிவமைப்பு காணப்படுகிறது. இது சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. இதை உற்று கவனிக்கும் பொழுது அங்கே தேவாலயத்தை பற்றிய மாதிரியில் பலிபீடம் வைக்கப்படவில்லை, அது விடப்பட்டிருக்கிறது. யூதர்களில் பழமைவாதிகள் பலிபீடம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் புதுமையை விரும்புகிறவர்கள் இந்த விதமான பலிபீடத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறார்கள். இருந்தபொழுதிலும் 1000 வருட அரசாட்சியிலே உள்ள தேவாலயத்திலே பலிபீடம் உண்டு என்றே பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கும் ஒரு பலிபீடம் உண்டு. அதிலே நம்மை ஜீவ பலியாக, அதாவது உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும்பொழுது இதை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். குறிப்பாக ரோமர் 12:1 பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பார்க்கிறோம். உங்களுடைய ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். பலிபீடம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நாம் ஜீவன் உள்ள பலியாக இருக்கிறோம். ஜீவனோடு நம்மை அதிலே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த உலக சூழ்நிலையிலே ஒருவேளை நாம் மீண்டுமாக அதை விட்டு வெளியே தவழும் நேரங்கள் வருகிறது. இருந்தாலும் அடிக்கடி அனுதினமும் நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலே நம்மை படைத்து ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்க அழைக்கப்படுகிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் புதிய ஒரு நாள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஆண்டவரோடு நமக்குள்ள உறவை புதுப்பித்தவர்களாக, ஒருமுறை கூட நம்மை அர்ப்பணித்தவர்களாக, அந்தந்த நாள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தருடைய கரத்திலே அவருடைய பலத்தை எதிர்பார்த்து அர்ப்பணிக்க நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் விழுந்து போகாமல் நித்தியத்திற்கு நேராய் வீர நடை போட நம்மாலே முடியும். நம்முடைய சொந்த பலத்தினாலே அல்ல, ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவர் தரும் விசேஷித்த பலத்தினாலே, அவருடைய கிருபையினாலே வெற்றியின் மேல் வெற்றியும் ரட்சிப்பின் மேல் ரட்சிப்பும் நமக்கு கிடைக்கும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை வழி நடத்துவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியை கொடுப்பதற்காக அவர் தரும் வாய்ப்புகளை நீங்கள் விட்டுவிடாதீங்கள். வேத வசனங்களை பல வகையாக உங்களுக்கு தருகிறார். வானொலி மூலமாக, புத்தகங்கள் வாயிலாக, தொலைக்காட்சி மூலமாக, இன்னும் எத்தனையோ முறையிலே கர்த்தர் கொடுக்கும் வசனங்களை உங்களுக்கு என்று ஏற்றுக்கொண்டு அது தொடர்பான உங்கள் வாழ்க்கையில் உள்ள காரியங்களை ஆண்டவர் எடுத்துச் சொல்லும் பொழுது, உங்களுக்கு உணர்த்தும் பொழுது, விளக்கி காண்பிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டவர்களாக அவருக்கு கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். தேவாதி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை மூலமாக மகிமைப்பட விரும்பினார். இன்றும் விசுவாசிகளுடைய வாழ்க்கை மூலமாக அவர் மகிமைப்பட விரும்புகிறார். நம்மையும் அப்படிப்பட்ட மகிமையான ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு நீர் காண்பித்த அத்தனை காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்காலத்திலே உம்மோடு நித்திய நித்தியமாய் வாழ்வோம் என்ற நிச்சயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அங்கே ஆலயம் அல்ல, நீரே எங்களுக்கு ஆலயமாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த நாளிலே நாங்கள் உம்மை முகமுகமாய் சந்திக்கத்தக்கதாக எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ எங்களை ஒருமுறை கூட அர்ப்பணிக்கிறோம். யார் யார் பாவ வாழ்க்கையிலேயும் போராட்டத்திலேயும் துன்பங்களிலேயும் உழண்டு போய் கவலையோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே, நீரே எங்களுக்கு சகாயராயிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை வெற்றியோடு வாழ நீர் அருள் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உமது தூயாவியானவர் மூலமாய் நீரே தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பான நேயர்களே, இன்று நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை சிலர் கடிதம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கிறீர்கள், அநேகர் நீங்கள் தெரிவிப்பதில்லை. தயவாக உங்கள் கருத்துக்களை ஓர் தபால் அட்டையிலோ அல்லது தொலைபேசி மூலமோ எங்களுக்கு தெரிவித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். நீதிமொழிகள் 21:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். நீதிமொழிகள் 21:23.